إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஒரு சுருக்கமான நேரத்தில் முக்கியமான ஒரு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பயனுள்ள நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, ஆமீன். உண்மையில் நீங்கள் தர்பியா என்று கூறி அதற்கு தலைப்பு கேட்கும்போது ஏறக்குறைய ஒரு 3-4 மணி நேரம் இருக்கும் என்பதாக அந்த ஒரு எண்ணத்திலே அதற்குரிய ஒரு தலைப்பாகத்தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கு வந்ததற்கு பிறகுதான் தெரிகிறது இது ஒரு சுருக்கமான அமர்வு என்பதாக. ஹயர் இருந்தாலும் இந்த ஒரு சுருக்கமான நேரத்தில் இந்த தலைப்பின் கீழ் நாம் எவ்வளவு விஷயங்களை அதிகமாக அறிந்து கொள்ள முடியுமோ அதற்கேற்ப முயற்சி செய்வோம். அன்பு சகோதரர்களே, முதலாவதாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இஸ்லாம் என்ற நேர்வழியை கொடுத்திருக்கின்றான். இன்ன ஹுதல்லா ஹுவல் ஹுதா, அல்லாஹுடைய நேர்வழிதான், அதாவது இஸ்லாம் தான், ஹுவல் ஹுதா, அதுதான் நேர்வழி. ஒமைய புத்தகி கயிரல் இஸ்லாமி தீனன் பலன் யுக்குபல மின்ஹு, யார் இந்த இஸ்லாமை தவிர வேறொன்றை தனக்கு மார்க்கமாக எடுத்துக்கொள்வாரோ தேடிக்கொள்வாரோ அவரிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் எப்படித்தான் பயபக்தி உள்ளவராக இருந்து எவ்வளவுதான் உள்ளச்சமுடையவராக இருந்து தூய்மையானவராக இருந்து அவர் எந்த வழிபாட்டை செய்தாலும் சரி, உலகமே அவரை நல்லவர் என்று போற்றினாலும் சரி, அல்லாஹு தஆலாவிடத்திலே அவருடைய நன்மைகளுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயே கூலி கொடுக்கப்பட்டு வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், மறுமையில் வரும்போது நஷ்டவாளியாகத்தான் வருவார். அவருடைய நல்ல அமல்களுடைய தட்டு எம்டியாகத்தான் இருக்கும். இரண்டாவது சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் கிடைக்கப்பெற்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். குர்ஆன் இறங்கியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை கொடுத்தார்கள். தோழர்கள் தங்களுக்கு புரியாததை நபியிடத்திலே கேட்டார்கள், தெளிவு பெற்றார்கள், வஹி இறங்கியது. தவறுகள் நடந்தாலும் அந்த தவறுகள் உடனுக்குடனே திருத்தப்பட்டன. குற்றங்கள் நிகழ்ந்தாலும் அந்த குற்றத்திற்குரிய தண்டனைகள் உடனுக்குடனே கொடுக்கப்பட்டன. அப்போது குழப்பம் என்பது இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே குழப்பம் என்பது இருக்கவில்லை. குழப்பம் வந்தது, ஆனால் குழப்பத்திற்கான தீர்வு உடனடியாக கூறப்பட்டுவிட்ட காரணத்தால் குழப்பம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு சம்பவத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் மேலும் பல முஹத்தீஸுகள் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்து விடுகிறது. அவர்களுடைய கஃபன் தஃபன் மற்ற காரியங்கள், ஹிலாபத்துடைய காரியங்கள் எல்லாம் நடந்ததற்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தனது மந்திரி உமரை பார்த்தபோது கூறினார்கள், உமரே வாருங்கள், நாம் சென்று உம்மு ஐமனை சந்திப்போம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமனை சந்திக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். நாமும் அவர்களை சந்திப்போம், விசாரித்து வருவோம் என்பதாக தோழர்களிலேயே மிகப்பெரும் இரண்டு தோழர்கள், ஹலீஃபா, ஹலீஃபாவின் மந்திரி, ரசூலுல்லாஹுடைய இரண்டு மந்திரிகள், அந்த இருவரும் உம்மு ஐமனுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். சென்று சலாம் கூறி அனுமதி கேட்டு சுகநலம் விசாரித்ததற்கு பிறகு உம்மு ஐமன் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அழுகை தேம்பி தேம்பி அழுகை, அவர்களுடைய அழுகையால் இரு தோழர்களும் அழுகிறார்கள். கூறுகிறார்கள், உம்மு ஐமன் அவர்களே, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நபிக்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ, கண்ணியங்கள், என்னென்ன மறுமையின் அந்த நியமத்துகள், அது மிக சிறந்தது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களா? நபி நம்மை விட்டு பிரிந்ததால் இந்த உலகத்தில் இல்லாததை நினைத்து நீங்கள் அழுகிறீர்களா? கண்டிப்பாக மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தானே சென்றிருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்ததை கொடுப்பானே, இவ்வளவு நீங்கள் கவலைப்பட வேண்டுமா என்ற அர்த்தத்தில் அவர்கள் கேட்டபோது உம்மு ஐமனுடைய பதிலை பாருங்கள். ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன இருக்கின்றதோ அது மிக சிறந்தது என்பதை அறியாமல் நான் அழவில்லை. எனது அழுகைக்கு காரணம், கதின் கதால் வஹி, வஹி நின்று விட்டதே, ஜிப்ரீலின் வருகை இல்லாமல் போய்விட்டதே, அதை நினைத்து அழுகிறேன் என்று கூறினார். எந்த அளவு அவர்களுடைய தூர தொலைநோக்கு பார்வை! ஏன்? வஹி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தீர்வு. தோழர்களுக்கு மத்தியிலே எப்பேற்பட்ட கருத்து வேற்றுமை, பிணக்குகள், சண்டை, சச்சரவுகள், குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபைக்கு வந்து அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை கூறினால் போதும், அவ்வளவுதான். அத்தனை வெறுப்புகளையும் விருப்புகளையும் வேற்றுமைகளையும் எல்லா விதமான கோப தாபங்களையும் களைந்துவிட்டு கட்டி அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த தோழர்கள் வந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் முடிந்தது, சஹாபாக்களுடைய காலம். இந்த உம்மத் எதுவரை சஹாபாக்களோடு சேர்ந்திருந்ததோ பிரச்சனை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்போ, நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்போ, அதுபோன்று என்னுடைய சஹாபாக்கள் தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு. சஹாபாக்கள் அவர்களோடு யார் சேர்ந்து விட்டார்களோ, அவர்களோடு யார் அவர்களுடைய சபைக்கு வந்து விட்டார்களோ, அவர்கள் குழப்பங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். நபி தோழர்களை விட்டு பிரிந்து கேள்விப்பட்ட இஸ்லாமை வைத்து பேச்சாலோ சொல்லாலோ இப்படியாக கேள்விப்பட்ட இஸ்லாமை வைத்து அந்த இஸ்லாமை பின்பற்ற ஆரம்பித்து பிறகு அத்தோடு தங்களுடைய பழைய புதிய கொள்கைகளையும் தத்துவங்களையும் சிந்தனைகளையும் இதற்குள் புகுத்த ஆரம்பித்து குரானையும் ஹதீஸையும் சிந்திப்போம் என்ற பெயரிலே, குரானையும் ஹதீஸையும் சிந்திப்போம் என்ற பெயரிலே, ஆராய்வோம் என்ற பெயரிலே அதிலே முரண்பாடுகளை தேட ஆரம்பித்தார்களோ, அதில் ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோடு மோதினால் மோதவிட்டு பார்த்தார்களோ, ஹதீசுகளில் ஒன்றை இன்னொன்றோடு குழப்பம் ஏற்படுத்த முயற்சித்தார்களோ, கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போது மிகப்பெரிய குழப்பம் அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிறது. யார் இவர்கள்? இவர்கள் சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்திருந்தால், சஹாபாக்களுடைய மாணவர்கள் தாபியீன்களிடத்திலே கல்வி படித்திருந்தால் இவர்களுக்கு இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்காது. ஒரு முறை தபுஉ தாபிஈ ஒருவரிடத்திலே ஒரு பிரச்சனையாக ஒரு தத்துவ அறிஞர் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். அப்போது அந்த தபுஈ கேட்கிறார், நான் உங்களுக்கு இப்போது ஒரு கருத்தை கூறினேன், இதை இந்த ஹதீஸிலிருந்து எனக்கு இன்ன தபுஈ கூறினார், அவருக்கு இன்ன சஹாபி கூறினார், அவருக்கு ரசூலுல்லாஹ் கூறினார், இவர்கள் எங்களுடைய ஆசிரியரின் பட்டியல்கள். எப்படி இந்த விஷயத்தில் நான் கூறிய இந்த கருத்து இந்த தபுஈ கூறியது, இந்த தபுஈக்கு இந்த சஹாபி கூறியது, இந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் கூறியது, நீ கூறிய கருத்துக்குள்ள உனது ஆசிரியரை கொண்டு வா. முடிஞ்சு, தர்க்கவாதமே முடிஞ்சிருச்சு, விவாதமே முடிந்து விட்டது. இல்லை, இது என்னுடைய கருத்து, இது நான் படித்த தத்துவம், இது நான் படித்த அறிவியல், என்னுடைய கிரேக்க பல்சபா. மார்க்கம் என்பது காலல்லா கால ரசூலுல்லாஹ், அது சஹாபாக்களிடமிருந்து தபீஈங்களிடமிருந்து நமக்கு வர வேண்டும். நீ கிரேக்க நாட்டில் படித்த தத்துவத்தை வைத்துக் கொண்டு அந்த தராசில மார்க்கத்தை நீங்கள் நிறுத்தி பார்க்க நினைத்தால் பிறகு அல்லாஹ் இல்லை என்று சொல்வீர்கள், ரசூலுலே நீங்கள் சந்தேகப்படுவீர்கள், மறுமையின் அத்தாட்சிகளிலே சந்தேகப்படுவீர்கள். உங்களது விருப்பத்திற்கேற்ப மார்க்கத்தை அமைக்க வேண்டும் என்று முயற்சிக்க முடியாது. ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், வலவ் இத்தபஅல் ஹக்கு அஹ்வாஅஹும் லஃபஸதத் அஸ்மாவாத்து வல் அர்த். உண்மை சத்தியம் அவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்றால் வானம் பூமியே குழப்பம் அடைந்திருக்கும். சரி, விஷயத்திற்கு வருவோம் சகோதரர்களே. ஆக நேர்வழி என்பது எது? இஸ்லாம் நேர்வழி. பிறகு முஸ்லிம்கள் இந்த நேர்வழியிலே குழப்பங்களை உண்டாக்க முயற்சித்தார்கள். அதாவது முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருந்தவர்கள். அடுத்தது இந்த இஸ்லாம் என்ற அந்த தூய நேர்வழியை நீங்கள் அடையாளம் காணுவதற்குண்டான உரைகள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அஸ்-சுன்னா வல் ஜமாஅ. நபி வழி என்ன சொல்கிறது, நபி தோழர்கள் என்ன சொல்கிறார்கள், முடிந்தது, எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு. கியாமத்து நாள் வரை இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஓடினாலும் சரி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாம் வேண்டும் என்றால் இந்த இரண்டை தவிர வேறு வழியே இல்லை. ஒன்று என்ன? சுன்னா. இரண்டாவது ஜமா. இந்த சுன்னத்தை சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்கள்? உங்களுக்கு விடை காணுவது செயல்முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹு தஆலா இந்த இடத்துல அல்யௌம அக்மல்து லக்கும் தீனி என்று சொல்லவில்லை. தீன் யாருடைய தீன்? அல்லாஹ்வுடைய தீன். அல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாயிலே சொல்லும் பொழுது, இன்றைய தினம் உங்களுக்கு எனது மார்க்கத்தை நிறைவு செய்து விட்டேன் என்று சொல்ல வேண்டிய இடத்திலே என்ன வார்த்தையை சொல்கிறார், தீனக்கும், உங்களது தீனை பூர்த்தி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன கருத்து அதற்கு? சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த தீனை, தீன் என்று சொன்னால் முழு விளக்கத்தோடு, கல்வி, குரான் ஹதீஸுடைய கல்வி, அதனுடைய அமல், கொள்கை, ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்து உங்களது தீனை, அதாவது இப்போது நீங்கள் எதை தீனாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்களோ இதை நான் முழுமைப்படுத்திவிட்டேன். குரான் ஹதீஸை முழுமைப்படுத்தினேன் என்ற வார்த்தை அங்கே இல்லை. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வர, இறுதியாக நதீஜா ரிசல்ட், வரதீது லக்கும் இஸ்லாம தீனா, இஸ்லாமை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன். இஸ்லாம் எது? எது உங்களிடத்தில் இருக்கிறது, தோழர்களிடத்தில் முடிச்சு. உங்களது தீனை, நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருந்த இந்த தீனை நான் நிறைவு செய்துவிட்டேன், உங்களிடத்தில் இருக்கக்கூடியது தீன். ஆகவேதான் உலகத்தில் உள்ள ஹதீஸ்களை அறிஞர்கள், தாபிஈன்கள், துபா தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், யாரெல்லாம் அல்லது யாருடைய மூளைகள் எல்லாம் கிரேக்க தத்துவங்களால் குழம்பாமல் இருந்ததும், மார்க்கம் என்றால் காலல்லா கால ரசூலுல்லா என்று விளங்கி இருந்தார்களோ, அந்த அறிஞர்கள் எல்லோரும் ஒருமித்து சொல்லக்கூடிய ஒரே விளக்கம், பிதஅத் என்றால் என்ன என்ற கேள்விக்கு, பிதஅத் என்றால் என்ன என்ற கேள்விக்கு அவர்கள் ஒருமித்து சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன? எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவில் சஹாபாக்களிடத்தில் இல்லையோ அது பிதாத். முடிச்சு, அவ்வளவுதான். எது சுன்னாவில் சஹாபாக்களுடைய செயலில் இல்லையோ அது பிதாத். சஹாபாக்களை அளவுகோலாக உரைகளாக வைத்திருந்தார்கள். சஹாபாக்களுடைய செயலையும் ஆகவேதான் ஹதீஸும் மௌகூஃப் என்று சொல்வார்கள். ஹதீஸ் துறையிலே சஹாபாக்களுடைய சொல் செயலுக்கு ஹதீஸ் மௌகூஃப். நபியோடு நின்றுவிட்ட ஹதீஸ் என்று சொல்வார்கள். இன்னும் அடுத்ததாக தாபிஈங்களுடைய கூற்றுக்கு ஹதீஸும் முர்சல். தாபிஈ அவர்களோடு நின்றுவிட்ட ஹதீஸ் என்பதாக சொல்வார்கள். நீங்கள் சஹீஹுல் புகாரி இங்கே இருக்கிறது, எடுத்து படித்து பாருங்கள். கிதாபு பெயர் என்ன? அல் ஜாமிஉஸ் ஸஹீஹுல் முஸ்னத் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்னதில் முத்தஸிலி மின்னா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மிலிருந்து ரசூலுல்லாஹ் வரை அந்த அறிவிப்பு தொடரோடு உறுதி செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ்களின் தொகுப்பு. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஹசன் பஸ்ரி கூறியது அங்கே இருக்கும், நாஃபிஉ கூறியது இருக்கும், உமர் இப்னு அப்துல் அசீஸ் கூறியது அங்கே இருக்கும், இப்னு சீரின் கூறியது அங்கே இருக்கும், மக்ஹூல் கூறியது அங்கே இருக்கும், அப்துல் ரஹ்மான் இப்னு அபி புலைகா கூறியது அங்கே இருக்கும். நூற்றுக்கணக்கான தாபிஈ அவர்களுடைய கூற்று ஹதீஸுகளுக்கு இடையில் அங்கே இடம்பெற்றிருக்கும், பாடங்களின் தலைப்புகளாக இடம்பெற்றிருக்கும், சஹாபாக்களின் கூற்றுகள் இடம்பெற்றிருக்கும். என்ன விளக்கம் அதற்கு? ஹதீஸ் என்றால், சுன்னா என்றால், வெறும் ரசூலுல்லா சொன்னார்கள் அது மட்டும்தான் என்று மக்கள் இன்று ஹதீஸுக்கு சுன்னாவிற்கு விளக்கம் கொடுக்கிறார்களே, இது தவறான விளக்கம். அந்த விளக்கத்தில் அவர்கள் இல்லை. அதற்கு என்ன அர்த்தம் அல்ல, ஒரு சஹாபி சொன்னதை ரசூலுல்லா சொன்னார்கள் என்று நாம் சொல்லிவிடலாம் என்பது அர்த்தம் அல்ல. ஒரு தாபிஈ கூறியதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று நாம் கூறிவிடலாம் என்பது அர்த்தம் இல்லை. ஹதீஸை விளங்குவதற்கு சஹாபியின் கூற்று தேவை. ஷரியத்தை விளங்குவதற்கு ஹதீஸின் விளக்கங்களுக்கு தாபிஈ உடைய கூற்று தேவை. அதுதான் அங்கே அர்த்தம். நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு சஹாபியுடைய கூற்றையோ ஒரு தாபிஈயுடைய கூற்றையோ மார்க்கத்தில் ஆதாரமாக ஆக்கிவிட மாட்டோம். ஒரு ஆதாரத்தின் அர்த்தத்தை கருத்தை முடிவு செய்வதற்கு அவர்களுடைய கூற்றை கொண்டு வருவோம். வித்தியாசம் இருக்கிறது. மார்க்க ஆதாரம் கால ரசூலுல்லாஹ் காலல்லாஹ், அதை விளக்குவதற்கு, அதை உறுதி செய்வதற்கு நாம் புரிந்தது சரிதான், நாம் புரிந்தது சரிதான் என்பதை உறுதி செய்வதற்கு நமக்கு அந்த ஹதீஸை கேட்ட, குரானை கேட்ட சஹாபாக்கள் தேவை, தாபிஈன்கள் தேவை. ஆகவே அன்பு சகோதரர்களே, நீங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்றால் இந்த தர்காவிற்குள் இருக்கின்றார்களே, ஃபாத்திஹா மௌலூது செய்கிறார்களே, அவர்களை கற்பனைக்குள் கொண்டு வராதீர்கள். அவர்களுக்கு பெயர் நமது அறிஞர்களிடத்திலே அஹ்லுல் பிதா, அஹ்லுல் அஹ்வா, அஹ்லுல் பிதா, மார்க்கத்தில் புதுமைகளை ஏற்படுத்தியவர்கள். அதற்கு பிறகு குரான் தான் மார்க்கம், ஹதீஸ் தான் மார்க்கம், வஹீ தான் மார்க்கம் என்று தத்துவத்தை உள்ளே கொண்டு வந்து ஹதீஸுகளுக்கு விளக்கம் கொடுத்தார்கள் அல்லவா, இவர்கள் குரான் ஹதீஸ் உடையவர்கள் அல்ல. இவர்களுக்கு பெயர் அஹ்லுல் அஹ்வா, மன இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள். யார் நபித்தோழர்களை புறக்கணித்து மார்க்கத்தை விளங்க முயற்சிக்கிறார்களோ, சுன்னாவை நாங்கள் பின்பற்றுவோம், ஹதீஸை நாங்கள் பின்பற்றுவோம் என்று நபித்தோழர்களை புறக்கணித்து விட்டு அவர்கள் மார்க்கம் பேச வருகிறார்களோ, அவர்களுக்கு நம்முடைய முன்னோர் இந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை மட்டும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு நம்முடைய ஹதீஸ்களை அறிஞர்கள், தபு தாபீன்களிலிருந்து, இமாம்களிலிருந்து, பின்னால் வந்த அறிஞர்களிலிருந்து அவர்கள் இத்தகைய மக்களுக்கு வைத்த பெயர் என்ன? அஹ்லுல் அஹ்வா, மன இச்சை உடையவர்கள். எனவேதான் இவர்களிடத்திலே பார்த்தால் மார்க்கம் மாறிக்கொண்டே இருக்கும், மார்க்கம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் பேசும்போது ஹதீஸ் மார்க்கம், சஹிஹான ஹதீஸ் மார்க்கம் என்று சொல்வார்கள். கொஞ்ச நேரத்திலே சஹிஹான ஹதீஸ் தான் ஆனால் என்று ஒரு கமா ஒன்று போடுவார்கள். ஹதீஸ் சஹிதான் ஆனால் என்ன அர்த்தம்? ரசூலுல்லா, நீங்க ரசூலுல்லா தான், ஆனால் இப்படி சொல்பவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பெயர் சொல்லப்பட்டது? முனாஃபிக். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டால் சமிஅனா வ அதஅனா என்று சொல்பவர்களுக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டது? மூமின். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது நபி நீங்க இப்படி சொல்றீங்க அது ஒத்து வருமா? இன்ன புயூதனா அவுரா, நீங்க கூப்பிடுறீங்க போருக்கு நாங்க வந்துட முடியுமா? எங்க வீடெல்லாம் எம்டியா இருக்குது, எங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்களே. லவ் நஅலமு கிதாலன் லத்தபஅனாக்கும், நீங்க என்ன போருக்கா போறீங்க, தற்கொலை செஞ்சுக்க போறீங்க? யார பார்த்து? ரசூலுல்லாஹ் பார்த்து. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கு பேச்சு இடையூறு ஏற்படுத்தி கொண்டிருந்த, அவர்களுடைய பேச்சுகளை ஏற்க மறுத்துக் கொண்டிருந்த, முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு நபிக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்து, நோன்பு வைத்துக் கொண்டு, ஜகாத்து கொடுத்துக் கொண்டு, ஹஜ்ஜுக்கும் வந்து கொண்டு, ரசூலுல்லாஹ் பேச பேச இடையிலே குறுக்க பேசக்கூடியவர்களை அல்லாஹ் நமக்கு எப்படி அறிமுகப்படுத்தினான்? முனாஃபிக்கூன. பொய் சொல்கிறார். ஆகவே யார் அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள் என்பதற்கு பிறகு, அதற்கு அதை கேட்டதற்கு பிறகு ஒருத்தர் அது எப்படி, அதற்கு இப்படி விளக்கம் கொடுக்க முடியாதா, அதை ஏற்றுக்கொண்டால் இப்படி பிரச்சனை வருமே என்றெல்லாம் பேசினால் அவர் தனது ஈமானை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதுதான், தனது ஷஹாதாவை அவர் திரும்ப கூற வேண்டியதுதான் என்று சஹாபாக்களை பற்றி சகட்டு மேனிக்கு பேசுகிறார்கள். எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ தங்களுடைய முறியீதுகளுக்கு மத்தியிலே இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஒரு முறியீது கூட்டத்திலிருந்து உம்மத்தை பாதுகாத்து கொண்டு வந்தால், அவர்கள் உம்மத்தை முறியீது கூட்டத்திலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்பதில்லை, தங்களுக்கு முறியீதாக்க வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு நோக்கமாக இருந்திருக்கிறது போலும். நீ அவனுக்கு அடிமையா இருக்காது, எனக்கு அடிமையா? நம்முடைய அழைப்பு என்ன? அல்லாஹ்விற்கு அடிமையாக இருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக இருங்கள். அதுதான் இஸ்லாமிய பிரச்சாரம். அறிஞர்கள் அதைத்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு சஹாபாக்களுடைய சில உதாரணங்களை சொல்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மது அலைஹி வஸஹபி அஜ்மைன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். ஜனாஸா இருக்கிறது. குரைஷிகள் சொல்கிறார்கள், எங்களது குலத்து நபி, இவர்களை நாங்கள் மக்காவில் எடுத்து சென்று முஅல்லாவில் அடக்கம் செய்வோம். குரைஷிகள் முஹாஜிர்கள் கூறுகிறார்கள், சொல்லுங்க எங்க நபி, எங்க குலத்தைச் சேர்ந்தவர்கள், நாங்கள் கொண்டு போய் மக்கள் அடக்கம் பண்ணுவோம். அன்சாரிகள் கூறினார்கள், உங்க நபி தான், ஆனா ஹிஜ்ரத் செஞ்சு எங்கள்கிட்ட வந்துட்டாங்க, எங்களுக்கு சொந்தமான மக்பரால தான் நாங்கள் அடக்கம் பண்ணுவோங்கிறாங்க. இஃதிலா அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ் கூற செவியுற்றேன், நபிமார்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் எங்கு அவர்கள் இறந்தார்களோ. அவ்வளவுதான் முடிச்சு. பாலைவனமா இருந்தா பாலைவனம், காடா இருந்தா காடு, மலையா இருந்தா மலை, எங்கே அவர்கள் இறந்தார்களோ அங்கே அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். முடிச்சு. எந்த சஹாபியும் அதுக்கு பிறகு அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கலாம் அப்படிலாம் பேசவே இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஏன்? இதற்கு முன்பாக இன்னொரு பெரிய பிரச்சனை, முஸ்லிம்களுடைய கலீஃபாவாக, ரசூலுல்லாவிற்கு கலீஃபாக முஸ்லிம்களுடைய ஆட்சியாளராக யார் இருப்பது? அப்போதும் அபூபக்கர் சொன்னார்கள், ரசூலுல்லா இஸ்லாலி இஸ்லாம் அவர்கள் கூற நான் கேட்டேன், அல் அய்மத்து பின் குரைஷ், முஸ்லிம்களுடைய கலீஃபா முஸ்லிமான குரைஷி வம்சத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அன்சாரிகள் அப்படியே பணிந்து விட்டார்கள். யாரும் மறு பேச்சு பேசவில்லை. கொஞ்ச நேரத்திற்கு முன்பு வரை ஈட்டிகளை எடுத்துக் கொண்டவர்கள், வாள்களை உருகிவிட்டவர்கள், நாங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரை மார்க்கத்தை பாதுகாத்தோம், உங்களை பாதுகாத்தோம், எங்களுக்கு தான் இந்த கிலாபத் சொந்தமானது என்று சொன்னவர்கள், எப்போது ஒரு சஹாபி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நான் இப்படி செவியுற்றேன் என்று சொன்னார்களோ, வாளை உள்ளே உயர்த்தி விட்டார்கள், ஈட்டியை கீழே போட்டு விட்டார்கள், தலை தாழ்த்தி உட்கார்ந்து விட்டார்கள், நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்பதால். இவர்களை பார்த்து சொல்லப்படுகிறது, இவர்கள் ஹதீஸுகளை பின்பற்றவில்லை, வெறும் வார்த்தையால் மட்டும் சொன்னார்கள் என்று. அல்லாஹ் பாதுகாப்பானார். அன்பு சகோதரர்களே, இதுதான் அஹ்லு சுன்னா என்றால் ஹதீஸுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்கள். அஹ்லு சுன்னா என்றால் ஹதீஸுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்கள். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், குரான் சுன்னாவிலே குரானும் வந்துவிடும், சுன்னா என்பதிலே குர்ஆனும் வந்துவிடும், குர்ஆன் இல்லாமல் சுன்னா கிடையாது. ஏன்? சுன்னா என்பதே குர்ஆனுக்கு விளக்கம். சுன்னா என்பது என்ன? குர்ஆனுக்கு அது விளக்கம். அது ஆகவேதான் நேர்வழி பெற்றவர்களை சஹாபாக்களின் காலத்தில், தபிஈன்களின் காலத்திலே, தபுத் தபிஈன்களின் காலத்திலே இவர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்று அறிமுகப்படுத்தப்பட்டார். அதாவது இவர் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர், தத்துவத்தையோ அறிவியலையோ மனைச்சைகளையோ புகுத்தி மார்க்கத்தை குழப்பாதவர். வல் ஜமாஆ, இவர் சஹாபாக்களிடமிருந்து கல்வி படித்தவர், அல்லது அவர்களிடத்தில் கல்வி படித்தவர்களிடத்தில் கல்வி படித்தவர், அல்லது அவர்களிடத்திலே கல்வி படித்தவர். இவருடைய கல்வி தொடர் இப்படி வருகிறது. இந்த மார்க்கம் அல்லாஹுவால் ரசூலுல்லாவிற்கு போதிக்கப்பட்டது, ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு போதித்தார்கள், சஹாபாக்கள் தாபிஈன்களுக்கு போதித்தார்கள், தாபிஈன்கள் தபுஉத் தாபிஈன்களுக்கு போதித்தார்கள். எதை இவர்கள் போதித்தார்களோ, கற்பித்தார்களோ அதுதான் மார்க்கம். எதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களோ அது மார்க்கம் அல்ல. எதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ அது மார்க்கம் அல்ல. ஆகாது, மார்க்கமாகாது. அன்பு சகோதரர்களே, இந்த ஒரு விஷயத்தை முதலாவதாக நாம் நமது மனதிலே பதிய வைக்க வேண்டும். அகலுல் குரான் வல் ஹதீஸ் என்று பெயர் வைத்தாலும் சரி, அகலு சுன்னா என்று வைத்தாலும் சரி, நம்முடைய கொள்கையின் அடிப்படை ரசூலுல்லாஹுடைய வழிமுறை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று சஹீஹான ஹதீஸ் தொடர், அறிவிப்பு தொடர், அவ்வளவுதான். பார்க்க வேண்டியது என்ன? அறிவிப்பாளர்களின் வரிசை சரியானவர்களின் வரிசை என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா, அவ்வளவுதான் பார்க்க வேண்டும். இதுதான் நம்முடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். நம்முடைய அறிவை தீர்ப்பாக நாம் ஆக்கினால், இதற்கு விளக்கம் அழகாக சொல்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பேற்பட்ட தீட்சண்யமான அறிவை கொடுத்திருப்பார். மனிதர்களே, இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மனிதர்களே நீங்கள் அறிவை கொண்டு உங்களது மார்க்கத்தை முடிவு செய்ய பார்க்கிறீர்களா? நீங்கள் அறிவை கொண்டு உங்கள் மார்க்கத்தை முடிவு செய்ய பார்க்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் காலுறை அணிந்ததற்கு பிறகு, உது செய்துவிட்டு காலுறை அணிந்து விட்டால், உள்ளூரில் இருந்தால் ஒரு இரவு ஒரு பகல், வெளியூருக்கு பயணத்திலே சென்றால் மூன்று இரவுகள் மூன்று நாள்கள், நீங்கள் அந்த காலுறையை கழட்டாமல் அதன் மீது மஸ்ஹ் செய்து கொள்ளலாம். தண்ணீரால் நனைந்த கைகளை கொண்டு அப்படியே தடவி கொள்ளலாம். சொன்னார்கள், அறிவின்படி மார்க்கம் அமைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் காலில் அணிந்திருக்கக்கூடிய சாக்ஸ் அந்த காலுறைக்கு மேலே செய்யாமல் கீழே தான் மஸ்ஹ் செய்திருக்க வேண்டும். ஏன்? கீழே தான் அழுக்காவது, மேல அழுக்காகிறது அல்ல. لو كان الدين بالرأي لكان أسفل الخف أولى بالمسح من أعلاه ولكني رأيت رسول الله صلى الله عليه وسلم رأيت ظاهر الخفين. அறிவை கொண்டு மார்க்கம் என்று இருந்திருந்தால் காலுறையின் கீழே தடவி இருக்க வேண்டும், ஆனால் நான் ரசூலுல்லாஹுவை பார்த்தேன், அவர்கள் காலுறைக்கு மேலே தடவினார்கள். சஹல் இப்னு ஹுனைஃப், இதுவும் புகாரியிலே பதிவான சம்பவம், ரொம்ப பெரிய சஹாபி, குழப்பத்தின் ஆரம்ப காலம், சொன்னார்கள் இத்தஹிமுரையக்கும், புகாரியில் எடுத்து படித்து பாருங்கள், குரான் சுன்னாவை பின்பற்றுதல் என்ற பாடத்தில், இத்தஹிமுரையக்கும், உங்களது அறிவின் விஷயத்தில் நீங்கள் சந்தேகம் கொள்ளுங்கள், ஹதீஸின் விஷயத்தில் அல்ல. அப்படியே மாறி போச்சு, அப்படி ஹதீஸிலே சந்தேகம், அறிவிலே உறுதி.
கால ரசூலுல்லாஹ் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகிறது. ஒரு காலம் இருந்தது, ஹதீஸில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்போது ஹதீஸ் என்று சொன்னால் இது குரானுக்கு முரண்படுகிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது அறிவியலுக்கு முரண்படுகிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். இது யதார்த்தத்திற்கு முரண்படுகிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். பிறகு இதை அமல் செய்வதா இல்லையா என்பதை பற்றி முடிவு செய்வோம் என்று சொல்கிறார்கள். இது ஹதீஸ் நிராகரிப்பா, ஹதீஸை ஏற்றுக்கொள்வதா? அன்பு சகோதரர்களே, சஹல் இப்னு ஹுனைஃப் சொல்கின்றார்கள், இத்தஹிமு ரஅயக்கும், அறிவு, உங்களுடைய சிந்தனை அறிவை நீங்கள் எப்போதும் சந்தேகத்தில் இருங்கள். அறிவு அல்லாஹ் கொடுத்தானே, குரானையும் ஹதீஸையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கொடுத்திருக்கிறான். குரானையும் ஹதீஸையும் எதிர்ப்பதற்கல்ல, எதற்கல்ல அறிவு எதற்கு கொடுக்க? சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், சிந்திக்க மாட்டீர்களா, கவனிக்க மாட்டீர்களா, ஆராய மாட்டீர்களா, ஆழ்ந்து ஆராய மாட்டீர்களா, நீங்கள் புரிய மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறானே. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை புரிவதற்கு அறிவை பயன்படுத்துங்கள் என்று ரப்பு கூறுகிறானே தவிர, சொல்லப்பட்டதை மறுப்பதற்கு அல்ல, சொல்லப்பட்டதை எதிர்ப்பதற்கு அல்ல, சொல்லப்பட்டதின் மீது ஆட்சேபனை செய்வதற்கு அல்ல. இதைத்தானே இபிலீஸ் செய்தான், மல்ஊனாக, மர்ஜூமாக, மக்ரூதாக மாறினான். ஸஹல் இப்னு ஹுனைஃப் சொல்கிறார்கள், ஹுதைபியாவிலே நாங்கள் தங்கிய போது எங்களது அறிவு எங்களுக்கு கூறியது காஃபிர்களோடு யுத்தம் செய்வோம் என்று, பணிந்து போக வேண்டாம் என்று, அதுதான் வெற்றி என்று எங்களது அறிவு கூறியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒப்பந்தம் செய்வோம், பணிந்து போவோம். எங்களுக்கு புரியவில்லை, எதிர்த்து நின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை முடிக்க சொன்னார்கள், இஹ்ராமை களைய சொன்னார்கள், தலைமுடிகளை சிரைக்க சொன்னார்கள், பலி பிராணிகளை அறுக்க சொன்னார்கள். நாங்கள் செய்யவில்லை. எங்களது அறிவு, ஏன் நாம் மார்க்கத்திலே பணிய வேண்டும், ஏன் தீனை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கூறியது. மிகப்பெரிய தவறழித்து விட்டோம். பிறகு அல்லாஹு தஆலா வசனம் இறக்கினான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, மிகப்பெரிய வெற்றியை நபியே நாம் உங்களுக்கு கொடுத்தோம். இந்த வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக அபூபக்கரே உமருக்கு இந்த வசனத்தை சொல்லுங்கள் என்பதாக கூறி அனுப்பினார்கள். ஏன், எதிர்த்தவர்களிலே முதலாமவராக உமர் இருந்தார். அல்லாஹு அக்பர், ரசூலுல்லாஹ் புரிந்தார்கள் உமர் என்ன நோக்கத்திலே எதிர்க்கிறார் என்பதாக. ரசூலை எதிர்க்க வேண்டும் என்ற நீயத்திலே அல்ல, அல்லாஹ்வுடைய தீனுக்காக இந்த உயிர் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தீன் பாதுகாக்கப்பட வேண்டும், அது பணிய வேண்டும், பணிய அதை பணிய விடக்கூடாது, தன்னுடைய உயிர் போனால் பரவாயில்லை, அந்த ஒரு ரோஷத்திலே சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் புரிந்திருந்தார்கள். எனவேதான் வசனம் இறங்கியவுடன் முதலாவதாக உமருக்கு செய்தி அனுப்பினார்கள். உமர் ஓடி விரிகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் அப்படி சொல்கிறானா, வெற்றி என்று நாங்கள் பொருந்திக் கொண்டோம் என்பதா கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். அந்த நேரத்திலே அறிவை முன்னிறைப்படுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய கூற்றை மறுத்து அந்த சஹாபாக்கள் சென்றிருந்தால் எப்பேற்பட்ட வசனம் இறங்கி இருக்கும். சொல்லும் போது தயங்கினார்கள், பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை வந்துவிட்டால் என்ன செய்வது என்று. எப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலைமுடியை சிறைப்பதையும் ஒட்டகத்தை அறுப்பதையும் பார்த்து விட்டார்களோ, தோழர்கள் ஓடோடி வந்தார்கள், ஒவ்வொருவரும் ஒட்டக தங்களுடைய குர்பானியை அறுத்தார்கள், தலைமுடியை சிறைத்தார்கள், இஹ்ராமை மாற்றிவிட்டார்கள். புரியுதா உங்களுக்கு எப்பேற்பட்ட நிலை? தங்களுடைய அறிவை போட்டு மிதித்து விட்டார்கள். முதலில் அறிவு அப்படி சொன்னது, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லும் செயலும் உறுதி செய்தவுடனே இனி மாறு செய்யக்கூடாது என்று பணிந்து விட்டார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், நபியே உங்களுடைய தோழர்களின் உள்ளது அல்சமஹும் கலிமத்த தக்வா வகானு அஹக்க பிஹா வஹலஹா, இவர்களுக்கு அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்வை இவர்களது மனதிலே பதிய வைத்து விட்டான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு இவர்கள் தகுதியானவர்கள், இவர்கள்தான் இந்த கலிமாவை உடையவர்கள். இவர்களது உள்ளத்திலே அல்லாஹ் ஈமானை பிரியமாக்கி வைத்திருக்கிறான். இவர்களது உள்ளத்திலே அல்லாஹ் ஈமானை அலங்காரப்படுத்தி வைத்திருக்கிறான். வக்கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், நபிக்கு மாறு செய்வதை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறுவதை இவர்களுக்கு அல்லாஹ் வெறுப்பாக்கி வைத்திருக்கிறான். இந்த அறிவு இது நமக்கு பின்னால் இருக்க வேண்டும், மார்க்கம் முன்னால் இருக்க வேண்டும். மார்க்கத்தை தேடுவதற்கு அறிவு வேண்டும், மார்க்கத்தை புரிவதற்கு, படிப்பதற்கு, மனப்பாடம் செய்வதற்கு, அமல் செய்வதற்கு, பிறருக்கு படித்து கொடுப்பதற்கு அறிவு இருக்க வேண்டும். எதற்கு இருக்கக்கூடாது? மார்க்கத்தில் குழப்பங்களை தேடுவதற்கு, மார்க்க ஆதாரங்களை மறுப்பதற்கு, மார்க்க ஆதாரங்களுக்கு மாற்று கருத்துகள் கூறுவதற்கு. இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லா பெரிய ஒரு அறிஞர், ஹிஜ்ரி 600-700 வாழ்ந்த ஒரு அறிஞர், ஹதீஸ் கலையில இந்த தூய கொள்கையை போதிக்கிறதுல ரொம்ப பெரிய போராடணும். அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு இறங்குவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இரவில் மூன்றாவது பகுதியிலே முதல் வானத்திற்கு இறங்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்டார்கள். எப்படி இறங்குவான்? இரவு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கொண்டே இருக்குமே. இப்படியெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்கவே இல்லை. இன்று கேட்கிறார்கள், கேட்டுவிட்டு இந்த ஹதீஸை மறுக்கிறார்கள் அல்லது இந்த ஹதீஸுக்கு மாற்று கருத்து சொல்கிறார்கள். சொல்கிறார்கள் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லா, இது போன்று யாராவது சஹாபாக்களின் காலத்திலே கேள்வி கேட்டிருந்தால், உமருடைய காலத்திலே கேள்வி கேட்டிருந்தால், அவர்களுக்கு வாயால் பதில் கூறியிருக்க மாட்டார்கள், சாட்டையால் தான் பதில் கூறியிருப்பார்கள் என்று. எப்படி பதில் சொல்லியிருப்பார்கள்? அப்படி பேசுறவங்களை கூப்பிட்டு வாங்க, இதுக்கு விளக்கமாவது, இப்படி நீங்க எடுத்துக்காதீங்கன்னு பயன் செய்து கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய முதுகை பழுக்க வைத்திருப்பார்கள். அவர்களை கவனிக்க வேண்டிய விதத்திலே கவனித்திருப்பார்கள். அடுத்து அவனுக்கு சந்தேகமே வராது வாழ்க்கையில், அடுத்தவனுக்கு இனி குழப்பமே வராது அவனுக்கு. அன்பானவர்களே, இப்படி அத்துமீறுகின்றவர்களுடைய வாயை, அந்த துணிவை பாருங்கள். உதாரணத்திற்கு சொல்கிறேன், அன்று வேறு விதமாக மறுத்தார்கள், மறுக்கப்பட்ட ஹதீஸ் இது, மறுத்தார்கள் அன்று வேறு விதமாக மறுத்தார்கள். இன்று எந்த அளவுக்கு இந்த துணிவு சென்று விட்டது என்றால், உலகம் உருண்டை என்பது ரசூலுல்லாக்கு தெரியவே தெரியாதா? உலகத்தில் கடல் இருக்குங்கிறதே தெரியாது. ஒரு இடத்திலே இரவு இருந்தால் இன்னொரு இடத்திலே பகல் இருக்கும், ஒரு இடத்திலே பகல் இருந்தால் இன்னொரு இடத்திலே இரவு இருக்கும், இதெல்லாம் ரசூலுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் தெரியாம அவங்க உலகத்திலே பகல்னா எல்லா இடத்திலையும் பகல் இருக்கும், இரவுனா எல்லா இடத்திலும் இரவு இருக்குன்னு தெரியாம சொல்லிவிட்டாங்க. அதையும் சஹாபாக்கள் விளக்கம் இல்லாம நம்பிக்கிட்டாங்க. எப்படி வார்த்தையினுடைய உச்சக்கட்ட நிராகரிப்பை பார்த்தீர்களா? இதே வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது. இந்த விளக்கம்லாம் இல்லாம ரசூல்லா சொல்லிட்டாங்களா? இந்த இதெல்லாம் விளக்கம்லாம் தேடாம, இதெல்லாம் புரியாம அப்படியே சொன்னபடியே அவங்க விளங்கிக்கிட்டு ஏத்துக்கிட்டாங்களா? ஆனா இன்று இதை எப்படி நாம் பிறருக்கு சொல்வது? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலாதி. அன்பு சகோதரர்களே, முதலாவதாக ஒரு பகுதி இதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய அடிப்படை, நமக்கு இயக்கம், அமைப்பு எல்லாம் இந்த சுன்னாவிற்கு உட்பட்டதுதான். அமைப்பையும் இயக்கத்தையும் நமது கொள்கையையும் சுன்னாவுக்கு உட்படுத்த வேண்டுமே தவிர, சுன்னாவை ஹதீஸை அமைப்புக்கு உட்படுத்த முயற்சிக்காதீர்கள். அமைப்பு இயக்கம் நேர்வழியில இருக்கும் எதுவரை அமைப்பு இயக்கம் சுன்னாவிற்குள் உட்படுத்தப்படுகிறதோ, எப்போது சுன்னாவை அமைப்புக்குள் நுழைக்க பார்த்து, அதாவது என்ன அர்த்தம், அமைப்புல உன்னை முடிவு பண்ணிடுறது, அதுக்கு ஏத்த மாதிரி வந்தா சுன்னாவை உள்ளார அனுப்புவோம், இல்லைன்னா வெளியவே நிறுத்தி வச்சிடும். என்ன பேர் வைத்துக் கொண்டாலும் சரி வழிகேடுதான், என்ன பேர் வைத்துக் கொண்டாலும் வழிகேடு. பணி செய்வதற்கு, இயங்குவதற்கு பெயர்களை யாரும் குறை சொல்லவில்லை, ஆனால் பெயரை வைத்துவிட்டு நாம் ஒரு சட்டத்தை ஏற்படுத்திக் கொண்டு பிறகு ஹதீஸ் வரும் பொழுது ஹதீஸா இருக்கா என்ன, நம்ம ஜமாத்தில் இப்படிலாம் பயிலால இருக்குது, நம்ம இப்படிலாம் முடிவு செஞ்சிருக்கிறோம், இதை சொல்லாதீங்க வைங்க ஒரு ஓரமா, முடிச்சு அவ்வளவுதான். நிராகரிப்பின் வாசலை திறந்து விட்டு விட்டோம். அல்லாஹ் பாதுகாப்பானார். இறை மறுப்பின் இறை நிராகரிப்பினுடைய வாசல் திறந்து விடப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு என்ன பெயர்ல என்ன அமல் செஞ்சாலும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யார் தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறார். சூரா 124 அத்தியாயத்தினுடைய 64 வசனம் படித்து பாருங்க, கடைசி வசனம், கடைசி ஒரு வாய்த்து முந்திய வசனம். யார் இந்த தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் உஷாராக இருக்கட்டும், அவர்களுக்கு ஃபித்னா வந்துவிடும். தாபியீன்களிலே மிகப்பெரிய விரிவுரையாளர் இப்னு ஜெயித் கூறுகிறார், குஃப்ரை அல்லாஹ் சொல்கிறான் என்று நிராகரிப்பு வந்துவிடுமாம் அவர்களுக்கு, அதாபுன் அலீம் மிகப்பெரிய வேதனை வந்துவிடும் என்று. ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த சுன்னாவை நாம் கற்க வேண்டும். சுன்னா உடையவர்கள், ஹதீஸ் உடையவர்கள், அகலுல் ஹதீஸ், அகலுல் குரான், அகலுல் ஹதீஸ், அகலுல் குரான் வல் ஹதீஸ் என்ற பெயரால் மட்டும் நாம் அதை உடையவர்களாக ஆக முடியாது. அதை கற்காமல் ஏன் இன்று நம்மிலும் நமது ஜமாத்திற்குள் இருந்து கொண்டும் இந்த பெயரை வைத்துக் கொண்டும் கொள்கையால் அவர்களோடு இருப்பவர்கள் இருக்கிறார்கள், சிந்தனையால் அவர்களோடு இருப்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசக்கூடிய அந்த கொள்கையை அந்த தத்துவத்தை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை, கல்வியை அவர்கள் படிக்கவில்லை, தேடவில்லை, அவர்கள் கல்வியை அறியவில்லை. ஆகவே அன்பு சகோதரர்களே, முதலாவதாக இந்த கல்வியை நாம் தேட வேண்டும். இது ஒரு நம்முடைய அக்கீதாவின் அடிப்படை. இரண்டாவது சகோதரர்களே, நாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் என்றால் நம்முடைய அஹ்லாக், நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கின்றன, நம்முடைய உறவு முறைகள் எப்படி இருக்கின்றன, நம்முடைய வியாபாரம் தொழில் முறை எப்படி இருக்கிறது, நம்முடைய சொல் செயல் பேச்சுகள் எப்படி இருக்கின்றன, இவையெல்லாம் சேர்ந்துதான் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், இதெல்லாம் சேர்ந்துதான் அஹ்லுஸ் ஸுன்னா வல் ஜமா. இன்று எப்படி ஒருவர் கபருக்கு செல்லவில்லையா, தர்காக்கு செல்லவில்லையா, ஃபாத்திஹா ஓதவில்லையா, அவர் பக்க தௌஹீத்வாதி, அவர் பக்க குர்ஆன் ஹதீஸ். வியாபாரம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க, அப்புறம் தெரியும். வாக்கு கொஞ்சம் கேட்டு பாருங்க, உறவு விஷயத்திலே கொஞ்சம் பேசி பாருங்கள், கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் செய்து பாருங்கள், பழகி பாருங்கள், அப்போது தெரியும். அன்பு சகோதரர்களே, நமக்கு அல்லாஹ் இரண்டு முகங்களை கொடுக்கவில்லை, ஒரே முகம்தான். நமக்கு அல்லாஹ் இரண்டு முகங்களை கொடுக்கவில்லை, ஒரே முகத்தை தான் கொடுத்திருக்கிறார். அல்லாஹின் விஷயத்திலும் அல்லாஹுவிற்கு உண்மையாளர்களாக இருப்போம், படைப்பினங்கள் விஷயத்திலும் படைப்பினங்களோடு உண்மையாளர்களாக இருப்போம், படைப்பினங்கள் விஷயத்திலும் படைப்பினங்களோடு உண்மையாளர்களாக இருப்போம். எந்த மார்க்கம் ரசூலுல்லாவிடம் இருந்து வந்ததோ, எந்த மார்க்கம் சஹாபாக்களிடம் இருந்து வந்ததோ, எந்த மார்க்கம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நமக்கு வந்ததோ, அந்த மார்க்கம் நமக்கு நமது பெற்றோரை பேண கூறுகிறது. நம்முடைய உறவுகளை, சகோதர சகோதரிகளை, நம்முடைய அண்டை வீட்டார்களை, இரத்த உறவுகளை பேண சொல்கிறது. நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. வாக்குறுதிகளை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் துறை அளவு நிறுத்தலிலே நீதமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சிரமமான நிலையிலே பார்த்துவிட்டு அவனை பார்க்காமல் செல்லுகின்றவனாக இருக்கக்கூடாது என்பதை நம்முடைய அக்கீதா நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு மனிதன் கொள்கையில் சுத்தமானவனாக இருக்கிறான், தொழுகையிலே முதல் சஃப்பிலே தொழுகிறான், காலை மாலை ஜிக்ர்கள் என்று செய்கிறான், குர்ஆனை மனப்பாடம் செய்கிறான், ஓதுகிறான், எல்லாம் செய்கிறான். ஆனால் குணத்தால் கெட்டவனாக இருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய தூதரை விட்டு இவனை விட தூரமானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸா அஹ்ஸனுக்கும் அக்லாகா, நாளை மறுமையிலே என்னோடு சபையிலே எனக்கு மிக அருகாமையிலே இருப்பவர்கள் யார் தெரியுமா? உங்களிலே குணத்தால் சிறந்தவர்கள். அதாவது அவர்களுடைய அக்கீதா ஈமான் சரியாக இருப்பதோடு யார் குணத்தால் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு அருகாமையில் இருப்பார்கள். அகலு சுன்னா என்ன? அவர்களிடத்திலே கொள்கையும் இருக்க வேண்டும், அவர்களிடத்திலே பண்பும் இருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்த ஒரு மார்க்கத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்திலே கொடுத்து சென்றிருக்கிறார். சஹாபாக்களை பாருங்கள், அவர்களிலே யாராவது ஒருவரை பார்த்து ஒரு அவரிடத்திலே ஈமான் இருந்தது அஹ்லாக் இல்லை என்று சொல்ல முடியுமா? சிரியாவிலே ஒரு யஹூதி தன்னுடைய வீட்டை விற்கிறார். தன்னுடைய வீட்டை யார் விற்கிறார்? ஒரு யஹூதி. வீட்டை வாங்க வந்தவர் விலையை கேட்டவுடன் அதிர்ந்து விடுகிறார், இரண்டு மடங்கு விலை சொல்கிறார். என்ன டபுளா விலை சொல்றீங்களே, விலை இவ்வளவு தானே, இன்னொரு மடங்கு விலையை சேர்த்து சொல்றீங்க. அப்ப அந்த யஹூதி கூறுகிறார், நீ சொல்வது நூற்றுக்கு நூறு சரி, நீ சொல்வது நூற்றுக்கு நூறு சரி, கரெக்ட். நான் என்னமோ டபுளா தான் சொல்றேன், கரெக்ட் தான் நான் சொல்றது. நூறு தீனாருக்கு 200 தீனார், கண்டிப்பா 200 தீனார்னு சொல்றேன், டபுள் தான். வீட்டுக்கு 100 தீனார். ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா? என்னுடைய வீட்டின் அண்டை வீட்டுக்காரர் அபூதர். எனது வீட்டின் அண்டை வீட்டுக்காரர் யார்? ஹக்குல் ஜிவார். இப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் அண்டை வீட்டுக்காரராக பெறப்போகிறீர்களே, அதற்காக இதுக்கு ரெண்டு மடங்கு வேலை அப்படின்னா. இன்னைக்கு நம்மளை பார்த்தா ஒரு காலம் இருந்துச்சு, பாயங்களா பொய் சொல்ல மாட்டாங்க, பாயங்களா நம்பலாம், பாயங்கள்ட்ட வியாபாரம் பார்க்கலாம். இப்ப தொப்பி போட்டவங்களை பார்த்தா பயப்படுறாங்க மக்கள். முன்னாடி தாடி வச்சவங்களை பார்த்தா அவங்கதான் உலகத்திலே மகான் நினைச்சாங்க. பொதுவா சொல்றேன், இன்றைக்கு எப்படி நிலைமை மாறுகிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பு, சரி அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வர வேண்டியது இருக்கு. அன்பு சகோதரர்களே, எப்படிப்பட்ட அஹ்லாக்கை அவர்கள் அங்கே மக்களுக்கு காண்பித்தார்கள். இன்னொரு சம்பவம், அதாவது மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் சில விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள், சில ஒரு கடின போக்குகள், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ சிரியால மன்னராக இருந்தவர் ஒரு சஹாபியை கொண்டு போய் ஜெயிலில் போட்டார். ஏன்னா அவங்க அவர் செய்யற தப்ப மஜ்லிஸுக்கு வந்த உடனே நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா கண்டிக்கிறாங்க. அவர் இவர் என்ன அவரே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படித்தானே மக்கள் நன்மையை தீமையை தருதா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இவன் பிரச்சனை பண்றவன்டான், இவன் அவன் வேலையை பார்த்துட்டு போக மாட்டான், இவனும் ஊர்வம்பலா விலைக்கு வாங்கிப்பான். ஒருத்தர் எதையுமே கண்டுக்காம யாரு குடிச்சா என்ன, ஜினாக்கு போனா என்ன, வட்டி வாங்கினா என்ன, என்ன செஞ்சா என்ன, இவர் பாட்டுக்கும் கண்டுக்காம போனான். அவர் ஜென்டில்மேன், அவர் யார் வம்புக்கும் போக மாட்டாருங்க, அவர் தாங்க ரொம்ப நல்லவர். நன்மை ஏவி தீமையை தடுக்காம அவர் பாட்டுக்கு இருப்பார் பாருங்க, மனைவி மக்களுக்கு கூட சொல்ல மாட்டார். சரி விஷயத்துக்கு வாங்க. அப்ப உள்ளாரத்துக்கு போட்டான். அப்ப அந்த சிறையினுடைய காவலாளி, சிறை வாடன் இருப்பாங்க, அவர் ஒரு நஸ்ரானி. அவர் பார்த்துட்டு, சுப்ஹானல்லாஹ், உங்களையா இந்த சிறைக்குள் கொண்டு வந்தார்கள், உங்களையா இந்த சிறைக்குள் கொண்டு வந்தார்கள். அந்த சஹாபியுடைய அமலை பார்த்து அவர் முஸ்லீம் ஆயிட்டார். யாரை பார்த்து? சிறையினுடைய வார்டனா இருந்தவர் முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லீம் ஆயிட்டு அந்த வார்டன் சொல்றாரு, நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லட்டுமா, மொத்த பொறுப்பு மன்னர் என்ற நம்பி கொடுத்திருக்கிறார், பிரச்சனை கிடையாது. நீங்க எப்ப வெளியே போறோம்னு சொல்றீங்களோ நான் கதவை திறந்து வரணும், போயிடுங்க. என்ன, ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து செக் பண்ண வருவாங்க, அப்ப மட்டும் நீங்க வந்துருங்க, நான் உள்ளார திறந்து விடுறேன், நீங்க உள்ளார வச்சுக்கோங்க. இந்த இவங்க தான் சஹாபி. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அந்த சஹாபி சொல்றாரு, நல்லதோ கெட்டதோ என்னுடைய ஆட்சியாளருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கான். அவர் என்ன ஜெயிலில் போட்டாரு, அவரா அனுப்பாத வரைக்கும் நான் போக மாட்டேன். என்ன சொல்றாங்க, நல்லதோ கெட்டதோ என்னுடைய ஆட்சியாளர் என்ன தூக்கி ஜெயிலில் போட்டுக்கிறார், ஜெயிலில் இருக்குன்னு சொல்றாரு, நான் ஜெயிலில் இருப்பேன், அவர் என்ன அனுப்பாத வரைக்கும் நான் போக மாட்டேன். பாத்தீங்களா, எப்படி அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பயிற்சியை அவர்கள் பேணினார்கள். நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் சொல்லலாம், நம்ம எங்க படிக்கிறோம். அல்லாஹு அக்பர். அன்பு சகோதரர்களே, நமக்கு கிடைத்த மார்க்கம் கொள்கையும் குணமும் சேர்ந்து கிடைத்த மார்க்கம். கொள்கை எந்த தராசிலே வைக்கப்படுகிறதோ, ஈமான் எந்த தராசிலே வைக்கப்படுகிறதோ, இபாதத்து எந்த தராசிலே வைக்கப்படுகிறதோ, உங்களுடைய தஹஜ்ஜத், உங்களுடைய குர்ஆன் ஓதுதல், நீங்கள் செய்த திக்ருகள் எந்த தராசிலே வைக்கப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பாவத்தின் தட்டையெல்லாம் லேசாக்கி, நீங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி, அந்த நன்மையில் வைக்கப்பட்ட தட்டை மேலும் கனப்படுத்தி கீழே தாழ்த்தி கொண்டு வர வேண்டும் என்றால் உங்களுடைய நற்குணத்தை விட சிறந்த ஒன்று அதற்கு இல்லை என்று சொன்னார்கள். நம்ம கண்டுகிறதே கிடையாது. எத அப்படி ஒரு பாயிண்ட என்ன சொல்றீங்க, கண்டுகிறதே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆனா பயான்ல நிறைய சொல்லுவோம், நிறைய கேட்போம். இஸ்ரவேலர்கள் புகாரியுடைய அறிவிப்புல ஒரு அறிவிப்புல ஆண், இன்னொரு அறிவிப்புல பெண். ஒரு கெட்ட பெண்ணு அல்லாஹ் மன்னிச்சானா இல்லையா? அந்த பெண்ணு எதனால மன்னிச்சான்? தாஜத்தினால மன்னிச்சானா சொல்லுங்க? நோம்பு வச்சதுனால மன்னிச்சானா? அஹ்லாக்னால. இதனால அஹ்லாக்னால மன்னிச்சான். யோசிச்சு பாரு, சுப்ஹானல்லாஹ், அஹ்லாக்னால மன்னிச்சான். இதே இன்னொரு பெண், அவளுடைய அஹ்லாக் பூனையோட சரியில்லை, அல்லாஹ் வேதனை செஞ்சான். ஒரு நாயோட நல்ல அஹ்லாக்ன பழகி, நல்ல அஹ்லாக்கோட பழகிய ஒரு மூமினான பெண்ணை அல்லாஹ் அவளுடைய பாவங்களை மன்னித்து விட்டான். மூமினான பெண்ணு தான், ஈமான் இல்லைனா மன்னிப்பு கிடையாது. ஆனால் ஈமான் இருந்து நடத்தை சரியில்லாதவளாக இருந்தான், ஆனால் அமல் இருந்தது, ஈமான் இருந்தது, அஹ்லாக் சரியில்லை, அல்லாஹ் அதுக்குண்டான தண்டனையை நீ அனுபவிச்சு ஆகணும்ன்றான் நரகத்தில். நாய் பூனையோட பேணப்பட்ட அஹ்லாக்குகள் கூட அல்லாஹ் நமக்கும் இடையில் உண்டான அந்த உறவை முடிவு செய்யக்கூடியது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்கிறார். ஏன் ஒருத்தர் மறுமையில் வந்து நிற்கிறார், நின்னா எக்கச்சக்கமான கேள்விகள் அவரிடத்தில். அல்லா கேட்கிறான், அவர் சொல்றாரு, யா அல்லாஹ், ஒண்ணுத்துக்குமே என்ற பதில் இல்லை, ஒண்ணுமே நான் செய்யல, ஆனா ஒன்னே ஒண்ணு எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது யாருக்காவது காசு கொடுத்தனா, திரும்பி கேட்க போகும்போது கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்கன்னா தவணையை நீட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன். அவங்களை கஷ்டப்படுத்தி நான் வசூல் பண்ண மாட்டான்ல, இதுதான் நான் செஞ்ச புண்ணியத்துல எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து சொல்லுவான், அடியானே, உன்னை விட நான் தகுதியானவன் விட்டுக் கொடுப்பதற்கு உன்னை விட்டுட்ட போடா அப்படின்னு சொல்றதுக்கு நீ விட்டுக் கொடுக்குறியா? உன்னை விட விட்டுக் கொடுப்பதற்கு நான் தகுதியானவன், உன்னை மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அஹ்லாக் யோசிச்சு பாரு. ஆகவே அன்பு சகோதரர்களே, எதுக்காக வேண்டி அசல்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு 4 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்புன்னு சொல்லி இருந்தாலும் ஒரு அடிப்படை, முக்கியமான அடிப்படை என்பதற்காக வேண்டி அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டாலும் அஹ்லாக்கை பற்றிய ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை முடிச்சு. பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், இரத்த உறவுகள், அனாதைகள், நம்முடைய அண்டை வீட்டர், அண்டை வீட்டார்கள், நம் யாரோட கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் துறைகள் செய்கிறோமோ, அன்றாடம் பழகுகிறோமோ, முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இரண்டு பேரையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், வல் ஜாரி அல் ஜுனு, யார் என்றால் முஸ்லிம் அல்லாத அண்டை வீட்டாருக்கும் நம் மீது ஹக் இருக்கிறது. இப்படியாக நம்முடைய அஹ்லாக் என்பது குர்ஆனோடு ஹதீஸோடு அப்படியே ஒன்று செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். தொழுகையிலே உள்ளச்சமுடையவர்களாக இருந்துவிட்டு அடியார்களிடத்திலே முரட்டுத்தனமாக உடையவர்களாக இருந்தால் அல்லாஹ் புரிந்து கொள்ள மாட்டார். அடியார்களோடு இறக்க முடியவர்களாக இருந்துவிட்டு அல்லாஹ்வுடைய ஹக்கை பாழாக்கினால் அதுவும் பிரச்சனை. இரண்டும் நமக்கு ஒன்று ஒரு சேர இருக்க வேண்டும் சகோதரர்களே. அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ், அவர்கள் தான் உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமா. சரியா? இதை பற்றிய ஒரு விரிவான விளக்கம் உங்களுக்கு இந்த நூலில் நம்ம தொகுத்திருக்கிறோம். அசல் இந்த நூலை தான் உங்களுக்கு கொடுத்து ஒரு 4 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ஷால்லா இதில் வந்து குறிப்பாக, அதாவது சுருக்கமாக, ஜஸ்ட் ஒரு நைட்டில் உட்காந்து நீங்கள் படிச்சுக்கிற மாதிரியான மிக மிக பேசிக் அடிப்படையான விஷயங்கள் தொகுக்கப்பட்டிருக்கு. நீங்களும் படிங்க, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு படித்து கொடுங்க. அதே போல படித்த விஷயங்களை அமல் செய்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நாம் பேசுவதை விட கேட்பதை விட சிறந்த முறையில் அமல் செய்வதற்கு நம்முடைய ஈமானிலும் அமலிலும் அஹ்லாக்கிலும் உறுதியுடையவர்களாக தடுமாறாதவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. எல்லா நிலையிலும் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக, அல்லாஹுவின் பக்கமே திரும்பியவர்களாக, அல்லாஹுடைய அச்சமுடையவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் எல்லா முஸ்லிமான ஆண் பெண் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் அலி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.